இறுதி நாட்கள். அப்பா பல ஆண்டுகளாகவே உடம்பை பார்த்து கொள்ளாமல், டாக்டர் ஆலோசனைப்படி நடக்காமல் உடம்பை கெடுத்து கொண்டார். டாக்டர் ஓய்வு தர வேண்டும் என்று வற்புறுத்தினால் அப்பாவால் அதை கடைபிடிக்க முடியாது. ஏதாவது படிக்க எழுத ஆரம்பித்து விடுவார்கள். குளிக்கக்கூடாது என்பார் டாக்டர். அப்பா ஸ்நானம் பண்ணாமல் ஒரு நாள் கூட இருக்க மாட்டார். ஆனால் சாப்பாட்டை பொறுத்தவரையில் அப்பாவிற்கு தனி அபிப்பிராயம் இல்லை. உப்பும் தித்திப்பும் இல்லாத சாப்பாட்டை அவர் ஒன்றும் பேசாமல் சாப்பிடுவது பார்க்க பரிதாபமாக இருக்கும். அந்த நேரத்தில் சாப்பாட்டு சுவைக்கு பதில் தமிழ்ச்சுவையை அசை போடுவார் போல தோன்றும். அப்பா இறைவனடி சேர்வதற்கு ஏறத்தாழ ஒரு மாதத்திற்கு முன் அம்மா ரொம்ப படுத்த படுக்கையாக மோசமான நிலையில் இருந்தார்கள். திருவனந்தபுரத்தில் இருந்த எங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அம்மாவை பார்ப்பதற்காக நாங்கள் சென்னை போனோம். அம்மா ஆஸ்பத்திரியில் இருந்தாள். நாங்கள் அம்மாவை பார்த்துவிட்டு வீடு திரும்பியவுடன் குறிப்பிட்டு பக்கத்தில் உட்காரச் சொல்வார்கள். நாள் பூராவும் தம் பக்கத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் என்பது அப்பாவின் ஆசை. இரண்டு வாரம் அப்பாவின் பக்கத்திலேயே இருந்து பணிவிடை செய்தேன். அப்பா நன்றாகவே தான் இருந்தார்கள். அதனால் நாங்கள் அப்பாவை பற்றி கவலைப்படவே இல்லை. அம்மாவை வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டுவிட்டு நாங்கள் ஊருக்கு புறப்பட்டோம். முதலாயிரம் வெளிவந்த காலம் அது. வழக்கம்போல் எங்களுக்கு ஆளுக்கொரு புத்தகம் கையில் தந்தார்கள். அப்பா தாம் எழுதிய ஒவ்வொரு புத்தகத்திலும் முன்பக்கத்தில் அவர்களே பெயர் எழுதி கையொப்பமிட்டு தருவார்கள். அன்று திரு சண்முகம் பிள்ளையை எழுதச் சொல்லி கையொப்பம் மட்டும் தான் வைக்கட்டுமா என்று என்னிடம் கேட்டார்கள். நீங்களே எழுதித்தர வேண்டுமென்று நான் கேட்டுக்கொண்டேன். சிரித்து கொண்டே நாற்காலியில் அமர்ந்து எழுதி கொடுத்தார்கள். அதுதான் அவர்கள் கடைசியாக எனக்கு எழுதி கொடுத்தது. ஊருக்கு புறப்படும் அன்று கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போய் அம்மா பேரில் அர்ச்சனை பண்ணி விபூதி பிரசாதம் எடுத்துக்கொண்டு அப்பாவின் அறைக்கு போனேன். நினைத்திருக்காமல் எங்கள் எல்லோரையும் பக்கத்தில் அழைத்து விபூதியிட்டார்கள். நாங்கள் எப்போதும் மானசீகமாகத்தான் வணங்குவோமே தவிர ஊருக்கு புறப்படும் போது போய் வருகிறேன் என்று சொல்லக்கூட தைரியம் கிடையாது. ஆனால் அன்று திகைத்து போய் நின்றுவிட்டு காலில் விழுந்தோம். ரயிலுக்கு போகும்போது அப்பா பக்கத்தில் தயங்கி நின்றோம். எனக்கு ஒன்றும் செய்யாது, அம்மா தைரியமாக போய் வாருங்கள் என்றார்கள். அதுதான் நான் கடைசியாக அப்பாவை பார்த்தது. ரயிலில் போகும்போது அப்பா ஏன் அப்படி சொன்னார்கள் என்று நினைத்து கண்ணீர் விட்டோம். ஊர் போய் சேர்ந்த 18வது நாள் தந்தி வந்தது. அப்பாவை எப்போதும் புத்தகங்களின் நடுவே பார்த்துத்தான் எங்களுக்கு பழக்கம். ராத்திரி நாங்கள் தூங்கும்போதும் அப்பா புத்தகமும் கையுமாக இருப்பார். காலையில் நாங்கள் விழிக்கும்போது அதே நிலைதான். பாதி ராத்திரி விழித்து பார்த்தாலும் ஏதாவது எழுதி கொண்டிருப்பார். காலை 4 மணிக்கு பரீட்சைக்கு படிப்பதற்காக விழிக்கும் தம்பிமார்கள் பார்க்கும்போதும் அதே கோலம்தான். அவர் எப்போதும் படுப்பார், எப்போது எழுந்திருப்பார் என்று சொல்ல முடியாது. காந்தி நகர் வீட்டிற்கு போன பிறகு ஆஃபீஸ் ரூமை கீழேயே வைத்து கொண்டார்கள். மாடி ஏறக்கூடாது என்பது டாக்டர் உத்தரவு. அப்பாவுக்கு வெளியே நடமாடுவதற்கு போதிய உடல் நலம் இல்லை. ஆனாலும் ஆபீஸ் ரூமில் உட்கார்ந்து இலக்கியம் தொடர்பாக பலரிடமும் கலந்து பேசிவிட்டு அங்கேயே புத்தகங்கள் நடுவில் படுத்திருப்பார்கள். அப்பா வழக்கமாகவே புஸ்தகத்தின் நடுவில் கட்டில் போட்டுத்தான் படுப்பார்கள். கடைசி நாட்களில் டாக்டர் கூட அந்த அறையில் படுக்க வேண்டாம் என்று காற்றோட்டமுள்ள பெரிய அறையில் கட்டில் போடச் சொன்னார். அப்புசாமி மாமாவும் சொல்லி பார்த்தார். எனக்கு இங்குதான் படுக்க வேண்டும் என்று பிடிவாதமாக மறுத்துவிட்டார்கள். வேறு வழியில்லாமல் அப்பாவின் மன திருப்திக்காக அங்கேயே படுக்க வைத்தார்கள். இறுதியில் புஸ்தகத்தின் நடுவிலேயே தான் அவர் உயிரும் பிரிந்தது. 1956 பிப்ரவரி மாதம் 17 அவர் இறைவனடி சேர்ந்தார். அப்பா போன பிறகு 10 அம்மாவும் உயிரோடு இருந்தாள். போகிற அன்று அப்பா சொல்லிக் கொடுத்திருந்த கம்பராமாயண பாடலை பாடினார்கள். பிறகு சிவகாமி சரிதம் பாடட்டுமா என்று கேட்டு மனோன்மணியத்தில் வரும் சிவகாமி நான் உனது சிதம்பரனே என்று பாடிவிட்டு, பாருங்கள் உங்கள் அப்பா நான் பாடுவதை கேட்டுக்கொண்டு சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்றாள். உயிரும் பிரிந்தது. அம்மா பிறந்ததும் மார்கழி திருவாதிரை, இறந்ததும் மார்கழி திருவாதிரை. அப்பாவின் அறையில் ஏறத்தாழ 5000 புத்தகங்கள் இருக்கும். பெரிய பெரிய இரும்பு அலமாரிகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். எந்த புஸ்தகம் எந்த இடத்தில் இருக்கும் என்று அவருக்கு தெரியும். அந்த அளவிற்கு புஸ்தகங்கள் பற்றிய ஞாபக சக்தி. ஏதாவது ஒரு புஸ்தகம் எடுக்க வேண்டுமென்றால் என்னை கூப்பிட்டு, ஐயம்மா, அதோ அந்த நாலாவது அடுக்கில் மூன்றாவது வரிசையில் இருக்கும் புஸ்தகத்தை எடு என்பார். எடுத்ததும் அதன் 15வது பக்கத்தை புரட்டி குறிப்பிட்ட அடியை படிக்கச் சொல்லி கேட்பார். அவரிடம் இருந்த புஸ்தகங்களுள் தமிழ் புஸ்தகங்கள் மட்டுமல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன், சமஸ்கிருதம், மலையாள மொழி புஸ்தகங்களும் ஏராளமாக இருந்தன. அவற்றைத் தவிர ஏராளமான ஏட்டுச்சுவடிகள். அவர் மறைந்த பிறகு அவற்றையெல்லாம் கல்கத்தாவில் உள்ள தேசிய நூலகத்திற்கு நன்கொடையாக கொடுத்தோம். அப்பா பிறந்து வளர்ந்த வீடும் வாழ்ந்த வீடும் கூட எங்கள் கைவிட்டு போய்விட்டன. திருநெல்வேலி வீட்டை தமிழ் அறிஞர் ஏ வி சுப்பிரமணிய ஐயர் வாங்கினார். அதற்கு வையாபுரி இல்லம் என்று பெயரிட்டார். இப்போது அவ்வீட்டை வேறொருவர் வாங்கிவிட்டதாக கேள்வி. சென்னையில் அவர் வாழ்ந்த சொந்த வீடான கம்பன் நிலையமும் அவரது மறைவிற்கு பின் விற்கப்பட்டது. பேராசிரியருடைய ஆய்வு கருத்துக்களை அறிந்தவர்கள் அவருடைய வாழ்க்கை பின்னணியையும் வாழ்க்கை முறையையும் அறிய வேண்டும் என்ற பெரு விருப்பத்தினால் இச்சிறு நூலை எழுதினேன். இவற்றை தவிர விடுபட்ட செய்திகளும் சம்பவங்களும் பல உள்ளன. அவற்றை அவ்வப்போது நினைவு கூர்ந்து என் மகள் டாக்டர் திருமதி ராதாவிடம் கூறி வருகிறேன். அவள் அவற்றையெல்லாம் தொகுத்து ஆய்வு வாழ்க்கையையும் சொந்த வாழ்க்கையையும் இணைத்து வாழ்க்கை வரலாறாக எழுதி வெளியிட வேண்டும் என்பது என் ஆசை. ஆராய்ச்சி மன்னர், ஆய்வறிஞர், ஆய்வியல் முன்னோடி என்று பலராலும் அறியப்படும் பேராசிரியருக்கு நூற்றாண்டு விழா எடுக்கும் காலம் இது. சென்னை பல்கலைக்கழகம், தமிழ் பல்கலைக்கழகம், NCBH, திருவனந்தபுரம் தமிழ்ச் சங்கம், திருவனந்தபுரம் சைவ பிரகாச சபை ஆகிய நிறுவனங்கள் வையாபுரி பிள்ளை அவர்களின் நூற்றாண்டு விழாவினை கொண்டாடி கருத்தரங்குகளையும் நடத்தின. தற்போது பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் நூற்றாண்டு நிறைவு விழாவை நடத்துகிறது. இந்நூற்றாண்டு விழாக்கள் பேராசிரியரின் ஆய்வு முறைகளை தமிழ் அறிஞர் உலகம் உணர்ந்து ஏற்றுக்கொண்டுள்ளது என்பதை அறிவிக்கிறது. அவர் விட்டு சென்ற பணிகளை திவ்ய பிரபந்த பதிப்பு, கம்பராமாயணம் பதிப்பு போன்ற பணிகளையும், அவர் கனவு கண்ட இலக்கிய ஆராய்ச்சிகளையும் இக்கால இளைய தலைமுறையினர் மேற்கொண்டு செய்ய வேண்டும் என்பதே என் வேண்டுகோளாகும்.